ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவிழிமிழலை திருப்பதிகம் வாசி தீரவே. வழங்குபவர் திரு வி சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
திருச்சிற்றம்பலம் புழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வன்றொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத உரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். இந்த வாசித்திரவேங்கிற பதிகத்துடைய வரலாறு சம்பந்தமா பெரிய பிரான பாடல்கள், அதனுடைய பொருள் அதெல்லாம் பார்த்துருக்கோம். அதனால இன்னைக்கு இந்த பதிகத்தோட நேரடியாக ஆரம்பிக்க போகிறோம். இந்த பதிகத்தில் சம்பந்தர் பாடின பதிகங்களில் ரொம்ப அளவில் ரொம்ப சிறிய அளவுடைய பாடல் வடிவம் அது. திரு இருக்கு குரல் அப்படின்னு போட்டிருப்பேன். குரல் அப்படின்னா நமக்கு தெரியும், ரெண்டு அடி இருக்கிறதுக்கு குரல்னு பேர். அதாவது குரல்னா, திருக்குறள்னா நம்ம ரெண்டு அடியில் இருக்கிற பாட்டு குரல் அடி குரல் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இதில் அடிகளுடைய நீளம் இருக்கு இல்லையா, அது ரெண்டு சீரா மூணு சீரா நாலு சீரா அப்படின்னு. அது மாதிரி ரெண்டு சீர் இருக்கிற பாட்டு அமைப்பு அடியை வந்து குரல் அடி அப்படின்பா. மூணு சீர் இருந்தால் சிந்தடி, நாலு சீர் இருந்தால் அளவடி, அப்படியெல்லாம் போகும் அது. அதனால இது குரல் அடிகளால் ஆன பாடல் இது. அதனால இது குரல்ங்கிற வார்த்தை இந்த பேரில் இருக்கு. அதே மாதிரி இது இருக்கு குரல் அப்படின்னு சொல்றது எதனாலனாக்க, இது வந்து இந்த ரிக்வேத மந்திரம் மாதிரி சின்ன சின்னதாக இருக்கு அப்படிங்கிற ஒரு இதுலேயும் இருக்கு குரல் அப்படின்னு சொல்கிறேன். அதனால எல்லாம் சேர்த்து திரு இருக்கு குரல் அப்படிங்கிறதுனால புஸ்தகத்தில் பார்த்தோம்னா திரு விருக்கு குரல்னு சேர்த்து எழுதியிருப்பா. அது உங்களுக்கு பேக்ரவுண்ட். இது இப்போ இந்த பதிய பாட்டு இந்த பின்னணி என்னன்னாக்க, திருவிழிமிழலையில் திருநாவுக்கரசன் திருஞான சம்பந்தன் தங்கியிருந்தார்கள். அப்படி அவ சில காலம் தங்கியிருந்தப்போ அங்கே பஞ்சம் வந்தது. பஞ்சம் வந்தாக்க பொருள்களுடைய விலைகள்லாம் எக்கச்சக்கமாக ஏறி போயிடும். அதனால் பொருள் வாங்க முடியாமல் பலரும் வாடுவார்கள், கஷ்டப்படுவார்கள். அப்போ இந்த அடியாரர்களுக்கு அங்கே இருக்கிற சத்திரங்கள், அங்கே இருக்கிற உள்ளூர் அன்பர்கள் தானே வாழ்களாம் சாப்பாடெல்லாம் கொடுக்கணும். அப்போது சம்பந்தர் திருநாவுக்கரசன் நடுப்புறம் இந்த பஞ்சம் வந்திருக்கே, நம்ம அடியாரர்களுக்கு இதனால் கஷ்டம் வருமோ அப்படின்னு அவன் நினைக்கிறேன். அப்போ ராத்திரி சிவருமான அவருக்கு அருள் புரியிறார், உங்களை ரெண்டு பேருக்கும் ஆளுக்கு ஒரு பொற்காசு தருவோம் பஞ்சகாலம் இருக்கிற மட்டும் அப்படின்னு. மறுநாள்லேருந்து அதுமாரி பொற்காசு கிடைக்கிறது வாளுக்கு அந்த பலிபீடத்தில். அதை கொண்டு போய் அடியார்கள் தொண்டர்கள்ட்ட கொடுத்து, நீங்கள் பொருள்லாம் வாங்கும், அரிசி பருப்பு நெய் இதெல்லாம் வாங்கி அடியார்களுக்கு அன்னம் விடுங்கோ அப்படிங்கிறப்போ, திருநாவுக்கரசர் மடத்தில் நேரத்துக்கு சாப்பாடு போடுற, திருஞான சம்பந்தர் மடத்தில் லேட்டாகிடுது. அப்போது இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுட்டு நம்ம திருஞான சம்பந்தருடைய காசு கிடைக்கிற காசுக்கு சுவாமிகிட்ட போய் பதிகம் பாடுறார். இந்த பதிகம் பாடி முடித்ததும் அவருக்கு பொற்காசு கிடைக்கிறது அண்ணிலேருந்து. அதுதான் இந்த பதிகத்துடைய பின்னணி. இப்போ இந்த பாட்டுக்குள்ளே போவோம். இந்த பாட்டு எல்லாமே சின்ன சின்ன பாட்டு, உங்களுக்கு பொருள் புரியறதுக்கும் ரொம்ப சுலபமாக இருக்கும், மனப்பாடம் பண்ணுறதுக்கும் ரொம்ப சுலபமாக இருக்கும். முதல் பாட்டு, வாசி தீரவே காசு நல்குவீர் மாசின் மிழலையீர் ஏசல் இல்லையே. எடுத்து எடுப்பில் சம்பந்தர் இந்த பாட்டில் தான் இந்த பதிகத்தை எதுக்காக பாடுறோம், சுவாமி என்ன அருள் புரியணும்னு நேரடியாக சொல்கிறார். இதில் வாசி தீரவே காசு நல்குவீர், அதுதான் ரெக்வெஸ்ட். சுவாமி எனக்கு வாசி இல்லாத நல்ல காசு கொடுங்கோ. அதை முன்னாடி பார்த்துருக்கோம் இல்லையா, சுவாமி நல்ல பொற்காசு கொடுங்கோ. அதுதான் இந்த வாசி தீர்வே காசு நல்குவீர் அப்படிங்கிற ஃப்ரேஸுக்கு நேரடியான பொருள். அப்புறம் என்ன சொல்கிறார், மாசில் மிழலையீர் ஏசல் இல்லையே. மிழலைங்கிறது திருவிழிமிழலை. மிழலையீர் அப்படின்னாக்க திருவிழிமிழலையில் வீற்றிருக்கின்ற சிவருமானே. அது எப்படிப்பட்ட திருவிழிமிழலை, மாசு இல் மிழலை அப்படின்னா குற்றமற்ற மிழலை. அப்படின்னா அங்கே இருக்கிறவர்கள்லாம் சத்தியசீலர்கள், குற்றமற்றவர்கள். அப்படிப்பட்ட குற்றமற்றவர்கள் இருக்கின்ற திருவிழிமிழையில் இருக்கின்ற பெருமானே அப்படின்னு இந்த மாசில் அப்படிங்கிறத மிழலைக்கு அட்ஜெக்டிவாக எடுத்துக்கலாம். ஆனால் இல்லைன்னாக்க மாசில்ங்கிற வார்த்தையை மிழலையீர் அப்படின்னு சிவருமானுக்கே அட்ஜெக்டிவாக எடுத்துக்கலாம். இதை குற்றமற்ற சிவருமானே அப்படின்னு பொருள் கொள்ளலாம். ரெண்டு விதமாகவும் பொருள் கொள்ளலாம். நமக்கு எது பொருந்துறதோ அதை எடுத்துக்கலாம். ஏசல் இல்லையே அப்ப உமக்கு யாரும் ஏச மாட்டார்கள், பழி இல்லை. ஏசுதல்னா பழிச்சு பேசுறது இல்லையா? அப்படி பண்ணிட்டாரு அந்த சிவபெருமான் பாரு, இப்படி பண்ணிட்டாரு அடுத்தனோட அடியோருக்கு அப்படின்னு எல்லாரும் இறைவனை பழி இகழ்வார்கள். அதனால அப்படி யாரும் உன்னை இகழ மாட்டா, நீ ஒழுங்கான நல்ல காசு எனக்கு கொடுத்தன்னா உன்னை யாரும் இகழ மாட்டா, இல்லாட்டா எல்லாரும் உன்னை இகழுவா அப்படின்னு ஒரு குறிப்பு அதில். அதனால சுவாமி எனக்கும் உயர்ந்த ரக பொற்காசை கொடுங்கோ, அப்போ உமக்கு ஒரு பழியும் கிடையாது. பழி ஏசல் இல்லையேங்கிறது அப்போ அதனால் உம்ம எல்லாரும் தொண்டர்கள்லாம் சம்பந்தர படிப்பா, சம்பந்தர் உன்னை எல்லாம் உங்களை இகழ்ந்து பேசுவா, இந்த மாதிரி பாரபட்சம் காட்டுறார் இவர் அப்படின்லாம். அதனால் எனக்கு நல்ல காசு கொடுத்தாருன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பழியெல்லாம் வந்து சேராது அப்படின்னு ஒரு பொருள். இன்னொன்று என்னென்னாக்க, நீங்கள் எனக்கும் உயர்ந்த வரக பொற்காசு கொடுத்தாலுன்னா உங்களை யாரும் திட்ட போகிறதில்ல, உங்களை யாரும் பழிக்க போகிறதில்லை. பார் சிவபெருமான் வந்து சம்பந்தருக்கு இப்படிலாம் கொடுத்துட்டாரே, நல்ல பொற்காசு கொடுத்துட்டாரு அப்படிலாம் யாரும் ஒன்று திட்ட மாட்டேன். அதனால் நீங்கள் நல்ல பொற்காசு கொடுத்தாலுன்னா உங்களுக்கு கட்டாயம் பழி கிடையாது அப்படின்னு சொல்கிறார் இந்த பாட்டில். ஆனால் ரெண்டாவது பாட்டுக்கு போவோம். இறைவர் ஆயினீர் மறைகொள் மிழலையீர் கரைகொள் காசினை முறைமை நல்குமே. இது நாலு அடி பாட்டு. இதெல்லாம் புஸ்தகத்தில் பார்த்தீங்கனாக்க பெரும்பாலும் ரெண்டு அடியாக எழுதியிருப்பேன். இறைவர் ஆயினீர் மறைகொள் மிழலையீர் அப்படின்னு ஒரு அடியில் எழுதியிருப்பேன், கரைகொள் காசினை முறைமை நல்குமேன்னு ஒரு அடியில் எழுதியிருப்பேன். நம்ம பார்க்குறப்ப ரெண்டு அடி பாட்டுன்னு நினைப்போம், புஸ்தகத்தில் பார்க்குறப்ப. அவள் வந்து புஸ்தகத்தில் ஸ்பேஸ் கன்சிடரேஷனுக்காக பேஜ் எல்லாம் நிறையா ஆகும் அப்படிங்கிறதுனால இப்படி நாலு அடியாக ரெண்டு அடியாக சேர்த்து போட்டிருக்கா. ஆனால் நீங்கள் அந்த எதுகையெல்லாம் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் நாலடி பாட்டு அப்படின்னு. இறைவர் ஆயினீர் அப்படின்னா சுவா நீங்கள் தான் சுவாமி, எல்லாருக்கும் நீங்கள் தான் சுவாமி. மறைகொள் மிழலையீர், மறை அப்படின்னா வேதம், மறைகொள் மிழலையீர்னா இந்த வேதம் ஒலிக்கின்ற வேதம் நிறைந்திருக்கின்ற திருவிழிமிழையில் இருக்கின்ற சிவபெருமானே அர்த்தம். அது என்ன வேதம் இருக்கு, மறைகொள் மிழலைன்னு என்னது அது? அங்கே நிறைய வேத பிராமணர்கள்லாம் இருக்கா, அங்கே எப்பவும் வேதத்தின் ஒலி கேட்டுக்கொண்டே இருக்கின்றது, அதனால் அது மறைகோள் மிழலையீர். கரைகோள் காசினை முறைமை நல்குமே. கரை அப்படின்னா நமக்கு தெரியும் ஒரு அழுக்கு, ஒரு குற்றம் இல்லையா? அதாவது கரைனா குற்றம், நம்ம சட்டையில் இருக்கட்டும், துணியில் இருக்கட்டும், இல்லை நம்மளுடைய இதுவாக இருக்கட்டும், புகழில் இருக்கட்டும், செயலில் இருக்கட்டும், அதனால் கரைங்கிறது குற்றம். இதில் இந்த காசு குற்றமுடைய காசு. ஏன்னாக்க இந்த காசு எடுத்துகிட்டு போய் கடை வீதியில் போனாக்கா வரலாம் சொல்கிறாள் இல்லையா, அது மாதிரி சிவபெருமான் கொடுக்குற காசு இது. அதான் சொல்ல கரைகோள் காசு, என்ன டிஸ்கவுண்ட் பண்ண வேண்டியிருக்கு, அந்த மாதிரி ஒரு குற்றமுடைய காசு இது. அப்படி கரைகோள் காசினை அப்படி அதை முறைமை நல்குமே அப்படின்னா நல்லபடியாக கொடுங்கோ. முறைனாக்க ஒழுங்கானபடி சில நல்ல விதமாக, இந்த முறை அப்படின்னா நல்ல முறை அப்படின்னு அர்த்தம், செவியதாகன்னு அர்த்தம். அதனால் நீங்கள் தான் எல்லாருக்கும் சுவாமி, நீங்கள் வேதம் ஒலி நிறைந்து திருவிழிமேளையில் இருக்கின்றீர். அந்த அப்படிப்பட்ட உயர் சுவாமியான நீர் எனக்கு இப்படி ஒரு குற்றமுடைய காசு கொடுக்கலாமா, அதை நல்லபடியாக கொடுங்கோ. அதான் இந்த ரெண்டாவது பாட்டுக்கு நேரடியான பொருள். மூணாம் பாட்டு, செய்ய மேனியீர் மெய்கொள் மிழலியீர் பைகொள் அரவி நீர் உய்ய நல்குமே. செய்ய மேனியீர், மேனின்னா உடம்பு தெரியும், செய்ய அப்படின்னாக்க சேப்புன்னு அர்த்தம், செய் அப்படின்னா சிவப்பு அப்படின்னு அர்த்தம், செய்யன சிவந்த அப்படின்னா செய்ய மேனியர் அப்படின்னா செம்மேனியை உடையவர். சிவபெருமானுக்கு நிறம் செம் நிறம், அதுதான் பொன்னார் மேனியினேன்னு பாட்டு இல்லைனாக்க செம்மேனி அப்படின்லாம் வரும். அந்த இடத்துல செய்யங்கிறது செம்மை சேப்புங்கிற அர்த்தம். அது செய்ய மேனியர்னா சிவந்த மேனியை உடையவரே. மெய்கொள் மிழலையீர், மெய்னா சத்தியம். அப்படி இங்கே நிறைய சத்தியசீலர்கள்லாம் வாழ்கிறார்கள். மெய்கொள் மிழலீர், முன்னாடி மறைகொள் மிழலீர்னு சொன்னார் இல்லையா, அது மாதிரி இங்கே மெய்கொள் மிழலீர். இங்கே நிறைய சத்தியசீலர்கள்லாம் வாழ்கின்றார்கள் இந்த ஊரில். அப்படிப்பட்ட திருவிழிமிழையில் இருக்கிற சுவாமி நீங்கள். பைகொள் அரவி நீர், இந்த பை அப்படிங்கிறது பாம்போட அசோசியேஷனில் பைங்கிற வார்த்தை வந்ததுன்னா அது பாம்போட படத்தை குறிக்கும். இந்த நாகப்பாம்பு இருக்கே அது படம் எடுக்கும், அந்த படத்துக்கு பைன்னு பேர். பலரும் பை அப்படின்னாக்க ஒரு பேக் அப்படிங்கிற இதுலேயும், இந்த பாம்புக்கு வாயில் விஷப்பல் இருக்குது, அதில் ஒரு விஷப்பை இருக்குது, அதுலேருந்து விஷம் வரும், அதனால் அது விஷப்பை அப்படின்னு தப்பாக புரிஞ்சுன்ற. ஆனால் அது சரியில்லை. பை அப்படிங்கிறது பாம்போட படம். அப்படி பைகோள் அரவிந்தன்னா படமுடைய பாம்பை உடையவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? நாகப்பாம்பை உடையவர். சிவபெருமானுக்கு நாகப்பாம்பு தலையில் இருக்கும், கழுத்தில் இருக்கும், இடுப்பில் இருக்கும், எல்லா இடத்துலையும் இருக்கும். அப்படி நாகப்பாம்பை அணிந்தவரே உய்ய நல்குமே, நாங்கள்லாம் உய்யும்படியாக அருள் புரியுங்கோ. அது என்னது உயருது? நமக்கு ஒரு கஷ்டம் இருந்தால் அந்த கஷ்டத்துலேருந்து நீங்கிறதுக்கு பேர் உயருது. அதனால் பிறவி பிணியிலேருந்து உய்வது அது ஒரு உய்வு. இல்லைன்னா திருநாவுக்கரசர் கல்லில் கட்டி கடலில் போட்டப்போ அவர்லேருந்து தப்பிச்சு உயிர் பயிற்சி வந்தது அது ஒரு உய்தல். அதனால் உய்தல் அப்படின்னா நல்ல நிலை அடையிறது, கஷ்டத்துலேருந்து கஷ்டம் நீங்க நல்ல நிலை அடையிறது உய்தல். இப்போ இவர்களுக்கு என்ன உய்தவனோ, திருஞான சம்பந்தருடைய மடத்தில் இருக்கிற தொண்டர்களுக்கு நேரத்தோடு சாப்பாடு போடணும். 11 மணிக்கு சாப்பிட்றதுக்கு பதிலாக 1:30 மணிக்கு சாப்பிட்டாக்க அது 2 மணி நேரம் பசியில் கஷ்டப்படுறா இல்லையா? அப்படி அவர்கள் பசியால் வாடாதபடி உய்யணும். அதுக்கு நீங்கள் நல்ல காசு கொடுத்து அருளணும். அதுதான் இந்த 3வது பாட்டுக்கு நேரடியான பொருள். 4வது பாட்டு, நீரு பூசி நீர் ஏறது ஏறி நீர் கூறும் மிளலையீர் பேரும் அருளுமே. நீரு அப்படின்னாக்க சாம்பல், இந்த இடத்துல திருநீர் விபூதி பூசின்றிருக்கார் சுவாமி. அதனால் திருநீர் பூசிய சுவாமியே, ஏறது ஏறி நீர், ஏறு அப்படின்னா விருஷபம் காலமாடுன்னு நம்ம பேச்சில் சொல்கிறோம். அதனால் விருஷப வாகனம் உடையவரே, ஏறு அது ஏறி நீர் விருஷப வாகனம் உடையவரே, கூறும் மிழலையீர். கூறுதல் அப்படின்னா நமக்கு தெரியும் சொல்கிறது. இது கூறும் மிழலையீர்னாக்க சொல்லும் மிழலையீருங்கிறோம். அது என்ன சொல்லும் மிழலையீர்? எல்லாரும் புகழ்ந்து பேசுகின்ற திருவிழிமிழையில் உரைகின்றவரேன்னு அர்த்தம். அந்த இந்த சின்ன அமைப்பு இருக்கிற பாட்டுனால சில சமயம் சில வார்த்தைகள் வெளிப்படையாக சொல்ல மாட்டேன் பாட்டோடைய அளவுனால, அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த இடத்துல. அது மாதிரி கூறும் மிழலையீர் அப்படின்னாக்க எல்லாரும் புகழ்ந்து பேசுகின்ற திருவிழிமிழையில் உரைகின்ற சிவருமானே, பேரும் அருளுமே. பேரு அப்படின்னாக்க பாக்கியம், நல்ல கதி. இந்த இடத்துல பேரும் அருளுமேன்னு ஒரு உம் போட்டிருக்கார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பதிகம் பாட வந்தது எதற்கு? தனக்கு வாசி இருக்கிற காசு கொடுக்குறார் சுவாமி, இன்னிலேருந்து வாசி இல்லாத நல்ல காசு கொடுக்கணும் அப்படின்னு வந்து நல்ல காசு கொடுக்கணும்னு முதல்ல 3 பாட்டில் சொல்லிட்டார். அதனால் இந்த பதிகத்தோடைய கருத்து நல்ல பொற்காசு கொடுக்கணும் நீங்கள் அப்படின்னு. அப்படி பாடிட்டு போகிறப்ப நடுப்புற இங்கே வந்து பேரும் அருளுமே அப்படிங்கிறதுனால எனக்கு நல்ல காசும் கொடுக்கணும், அது மட்டுமல்லாமல் பேரும் அருளணும், முக்தியும் கொடுக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் நம்ம அதில் அந்த உம்மிலேருந்து. அதான் இந்த 4வது பாட்டுக்கு நேரடியான பொருள். 5வது பாட்டு, காமன் வேபவோர் தூமக் கண்ணினீர் நாமம் மிழலையீர், இல்லைன்னா நாம மிழலையீர் சேமம் நல்குமே. அப்படின்னாக்க காமன் வேவ ஓர் தூமக் கண்ணினீர், அது ஒரு ஃப்ரேஸ். காமன்னா மன்மதன், வேவன வெந்து போரும்படியாக. ஓர் தூமக் கண்ணினீர், தூமம் அப்படின்னாக்க புகை. உதாரணமாக நீங்கள் ரயிலெல்லாம் பார்த்துருப்பீங்க, இந்தியாவில் புகைப்பிடிக்கக்கூடாது அப்படின்னு போட்டிருப்பான். ஆனால் அதில் ஹிந்தியில் எழுதியிருக்கதை பார்த்துலாம் போட்டிருப்பது தூம்ரபான் நிஷேத அப்படின்னு அதை எழுதியிருப்பான். அந்த தூம்ர அப்படிங்கிறது தமிழ் தூமம்னு வரும். அந்த தூமம்ங்கிறது புகை. சிவபெருமானுக்கு நெத்தியில் கண் இருக்குது, அந்த நெத்தி கண்ணில் நெருப்பு இருக்குது. அந்த நெருப்பு அது வந்து நெருப்பு இருக்கிறது அதோடைய எஃபெக்டாக எரியிறப்போ புகை வரும். அதனால் என்ன சொல்கிறார், புகை இருக்கிற கண்ணை உடைய விரைங்கிறார். அப்படின்னா புகைங்கிறது இந்த இடத்துல ஆகு பேராக நெருப்புன்னு எடுத்துக்கலாம். அதனால் நெருப்பு இருக்கிற கண்ணை உடைய விரைன்னு எடுத்துக்கலாம். இல்லை அந்த கண்ணுலேருந்து அப்படி புகை வரும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த தீ உமிழறப்போ அதுலேருந்து புகை வரும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதனால் காமன் வேகும்படியாக, காமன் வந்து எரிய சாம்பலாகும்படியாக அப்படி புகையோடு கூடிய நெற்றி கண் உடையவரே நாமம் மிழலையீர். நாமம் அப்படின்னா நமக்கு தெரியும் பேர் இல்லையா, அவர் ரொம்ப பேர் பெற்றவர்னா என்ன அர்த்தம்? ரொம்ப புகழ் உடையவர். அதனால் இங்கே நாமம் மிழலையீர்னா ரொம்ப புகழுடைய திருவிழிமிழையில் இருக்கின்றவரே அப்படின்னு அர்த்தம். அந்த நாமம்ங்கிறது பேர் அப்படிங்கிற பொருளாக புகழ் அப்படிங்கிற அர்த்தத்தில் வருது. சேமம் நல்குமே, சேமம் அப்படிங்கிறது க்ஷேமம் அப்படிங்கிற வார்த்தையோட தமிழ் வடிவம். க்ஷேமம்னா நமக்கு தெரியும் நல்லா காக்கிறது, பாதுகாக்கிறது, ஓட்டுறது, க்ஷேமம். நீங்கள் க்ஷேமமாக இருங்கோ அப்படின்லாம் ஆசீர்வாதம் பண்ணுறாள், சௌக்கியமாக இருங்கோ க்ஷேமமாக இருங்கோன்னு. க்ஷேமம்னா ஒரு கஷ்டமும் இல்லாமல் பாதுகாப்பாக இருக்கிறது. அதனால் இவர் என்ன கேட்குறார், அப்படி மன்மதனை நெற்றிக்கண்ணால் எரித்த மன்மதனை எரித்த நெற்றிக்கண்ணை உடையவரே, மிகவும் புகழ்பெற்ற திருவிழிமேளையில் இருக்கின்றவரே, எங்களுக்கு பாதுகாவல் அருளுங்கள், எங்களுக்கு சேமமாக இருக்கும்படி அருள் புரியுங்கோ, நாங்கள் சேமமாக இருக்கணும் அருள் புரியுங்கோ. அப்படின்னா அதுவும் அதே அர்த்தம்தான், பொற்காசு நல்ல பொற்காசு கொடுத்தா நாங்கள்லாம் அடியவர்கள்லாம், நான் இவருக்கு இல்லை தன்னோட இருக்கிற மற்ற அடியவர்கள், அந்த அடியவர்கள்லாம் சேமமாக இருப்பா அருள் புரியுங்கோ அப்படின்னு. இது அஞ்சாவது பாட்டுக்கு நேரடியான பொருள். ஆறாம் பாட்டு, பிணிகோள் சடையி நீர் மணிகோள் மிளறி நீர் அணிகோள் மிழலியீர் பணிகொண்டு அருளுமே. பிணிகோள் சடையி நீர் அப்படின்னா சடையி நீர்னா சடையை உடையவரே. அது எப்படிப்பட்ட சடை? பிணிகோள் சடையி நீர், பிணி அப்படின்னாக்க பிணித்தல்னு அர்த்தம், கட்டுறது இல்லையா, சடையை கட்டியிருக்கார் அப்படி மேலே கட்டியிருந்த சடையை உடையவரேன்னு அர்த்தம். பிணித்தல் அப்படின்னா கட்டுதல், பிணிகோள் சடையி நீர்னா அப்படி கட்டப்பட்ட சடையை உடையவரே. மணிகோள் மிடறி நீர், மிடறு அப்படின்னாக்கா கண்டம், நம்ம தொண்டைங்கிறோம் இல்லையா, கண்டம், சிவருமான் அந்த கண்டத்தில் நீல மணி உடையவர், ஆழகால விஷயத்தை உண்டதுனால அங்கே நீலகண்டராக இருக்கார். அது நீல மணியை கரிய மணியை கண்டத்தில் உடையவரே, அதுதான் ரெண்டாம் அடிக்கு அர்த்தம். அணிகோள் மிழலையீர், அணி அப்படின்னா அழகுன்னு ஒரு அர்த்தம், இப்போ அணின்னா ஆபரணம்னு ஒரு அர்த்தம் உண்டு, அழகுன்னு ஒரு அர்த்தம் உண்டு, படை குழு அப்படின்லாம் அர்த்தம் உண்டு, டீம் அப்படின்லாம். அதனால் இந்த இடத்துல அணின்னா அழகுன்னு அர்த்தம். அணிகோள் மிழலையீர்னா அழகிய திருவிழி மிழலையில் உரைகின்ற சிவருமானே, பணி கொண்டு அருளுமே. பணி கொள்ளுதல் அப்படின்னாக்க நம்மளை ஆட்கொள்றது, ஒரு சிவருமான் அடியவர்கள் செய்கிற அடியவர்களை பணி கொண்டார்ன்னு என்ன அர்த்தம், என்னை குற்றவியல் கொள்ளாமல் அப்படின்னு திருப்பாவையெல்லாம் வரும், குற்றவியல் கொள்ளுதல் அப்படின்பா, நான் செய்கிற தொண்டை ஏற்றுக்கொள்ளணும், என்னை உன்னை அடியவனாக ஏற்றுக்கொள்ளணும், நான் செய்யும் தொண்டுகளை ஏற்றுக்கொள்ளணும், என்னை ஆட்கொண்டு அருளணும், அதுதான் அது பணி கொண்டு அருளுமேன்னு அர்த்தம். என்ன உன்னுடைய அடியவனாக ஏற்றுக்கொண்டு நாம் செய்யும் தொண்டுகளை ஏற்றுக்கொண்டு எமக்கு அருள் புரிவாயாக. அதனால் என்ன சொல்கிறார், கட்டப்பட்ட சடையை உடையவரே, நீலகண்டரே, அழகான திருவிழிமையில் இருக்கிற சிவருமானே, நாங்கள் செய்கிற பணியையும் ஏற்றுக்கொண்டு அருளுங்கள், எங்களையும் அடியவனாக ஏற்றுக்கொண்டு அருளுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், எங்களுக்கும் நல்ல காசு கொடுங்கோங்கிறது இம்ப்ளிசிட் எல்லாத்துலேயும், அது மட்டுமல்லாமல் நாங்கள் செய்கிற பணிகள்லாம் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு அருள் புரியுங்கோ. இதில் சி கே சுப்பிரமணியம் முதலியார் இதுக்கு ஒரு அழகான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குற, இந்த பணி கொண்டு அருளுமேங்கிறதுக்கு. நம்ம முன்னாடியே பார்த்தோம், போன தடவை பார்த்தப்ப இந்த பெரிய புராண பாட்டில் பார்த்துருக்கோம், திருநாவுக்கரசருக்கே உயர்ந்த ரக பொற்காசும் சம்பந்தருக்கே கொஞ்சம் இன்ஃபீரியர் பொற்காசும் கொடுத்தார் அப்படின்னு பார்த்தப்போ சம்பந்தருக்கு என்ன தோன்றது, திருநாவுக்கரசர் உழவார படையை வச்சுட்டு போகிற கோயில்கள்லாம் கைத்தொண்டு செய்கிறார், உடம்பால் செய்கிறார், அங்கே இருக்கிற புற்களை புல்லெல்லாம் செதுக்கி களைகளெல்லாம் பிடுங்கி செப்பனிட்டு நந்தவனான பூச்செடிகள்லாம் அமைச்சு இயன்ற வகையில் உடலால் துண்டு செய்கிறார் திருநாவுக்கரசர். அதனால்தான் அவருடைய திருவுருவ படங்கள் எல்லாத்தையும் பார்த்தோம்னாக்க தோளில் உழவார படையை தாங்கின்றிருப்பார் அவர், அப்படி அவர் உடம்பால் தொண்டு செய்தவர் திருநாவுக்கரசர். பாட்டும் பாடினார் அது ஒரு பக்கம், ஆனால் உடம்பாலையும் தொண்டு செய்தவர், அதனால் அவருக்கு அது ஒன்று. ரெண்டாவது அவர் தொண்டனா தருவர், அதனால் அது உயர்ந்த பொற்காசு. திருஞான சம்பந்தர் தான் அவருக்கு மகன் மாதிரி, அதனால் தனக்கு அவர் அலவன்ஸாக கொடுக்கறதுனால உலகத்துக்கு இந்த டிஃப்ரென்ஸ் தெரிகிற மாதிரி அவருக்கு நல்ல பொற்காசும் இவர் கொஞ்சம் மதிப்பு குறைஞ்ச பொற்காசமாக கொடுத்துருக்கார் அப்படின்னு சம்பந்தருக்கு தோன்றுறது. அதனால் அவர் சொல்கிறார், திருநாவுக்கரசர் செய்கிற பணிகள் மாதிரி நான் பாட்டு மட்டும் பாடினாலும் என்னோடய பாட்டையும் நீங்கள் தொண்டாக ஏற்றுக்கொண்டு அதே மாதிரி அதுக்கு அருள் புரியணும் அப்படிங்கிறார் அப்படின்னு சி கே சுப்பிரமணிய முதலியார் விளக்கம் கொடுக்குறார் அவரோட பெரிய புராண உரையில். ஏழாம் பாட்டு, மங்கை பங்கி நீர் துங்க மிழலியீர் கங்கை முடிய நீர் சங்கை தவிர்மினே. மங்கை பங்கி நீர் எல்லாரும் தெரியும், அவர் அர்த்தநாரீஸ்வரர், ஒரு பெண்ணை ஒரு பங்காக உடையவர் அவர், அதனால் பெண்ணை ஒரு பங்கில் உடையவரே, அதுதான் மங்கை பங்கி நீர். உமாதேவியை உமது இடப்பாகமாக உடையவரே. துங்க மிழலியீர், துங்கம் அப்படின்னாக்க உயர்ச்சி மேன்மைன்னு அர்த்தம். நம்ம பலருக்கும் தெரிஞ்ச பிள்ளையார் பாட்டு இருக்கு இல்லையா, பாலும் தெளிதேனும் அதில் வரும், பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலஞ்சை துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா அப்படி அதில் துங்க கரிமுகத்து தூமணியேன்னு வரும். அந்த துங்கம்னா என்னன்னு பார்க்கலாம். துங்கம்னாக்க சில அர்த்தங்கள் உண்டு, உயர்ச்சின்னு ஒரு அர்த்தம் உண்டு, மேன்மை உயர்ச்சி அப்படின்னு. அதனால் துங்கமிழலீர்னா இந்த உயர்ந்த திருவிழிமிழையில் உரைகின்ற சிவருமானே அப்படின்னு அர்த்தம், மேன்மையுடைய திருவிழிமிழை. ஏன்னாங்க சத்தியசீலர்கள் வாழ்கிறார்கள், அதனால் அது ரொம்ப மேன்மையுடைய ஊர். வேதம் ஒலிச்சுன்னு இருக்கு, சத்தியசீலர்கள் வாழ்கிறார்கள், அதனால் அது ரொம்ப மேன்மையுடைய ஊர். அது அப்படிப்பட்ட உயர்ந்த திருவிழிமிழையில் உரைகின்ற சிவருமானே கங்கை முடியினீர், கங்கை முடியினீர். அவர் தன்னுடைய திருமுடியில் கங்கையை வச்சுட்டுருக்கார், சிறசில கங்கையை தாங்கியிருக்கார். இந்த முடி அப்படின்னு வார்த்தை தேவாரத்தில் வர்றடெல்லாம் தலையை குறிக்கிற வார்த்தை. இந்த காலத்தில் தற்கால தமிழ்னால பலரும் முடினா தலையில் இருக்கிற மயிர் அப்படின்னு நினைக்கிறா. அதனால் கங்கை முடி இனீர்னா தலையில் கங்கையை வச்சுட்டு இருக்கிறவர்னு அர்த்தம். சங்கை தவிர்மினே, சங்கை அப்படின்னா சந்தேகம், என்னோட சந்தேகத்தை தீர்த்து வைங்கோ. என்ன சொல்கிறார் கங்காத உமா அர்த்தநாரி சொல்றே, உயர்ந்த திருவிழிமலையில் விட்டு இருக்கிற சிவருமானே கங்காதரரே, என்னோட சந்தேகத்தை தீர்த்து வைங்கோ அப்படிங்கிறார். என்ன சந்தேகம்? அடியோர்களுக்குள்ள அவர் பாரபட்சம் காட்டுவாரா அப்படின்னு எங்களுக்கு சந்தேகம் இருக்கு. அதனால நீங்க எனக்கு நல்ல பொற்காசு கொடுத்து என்னோட சந்தேகத்தை போக்கி அருளணும் அப்படின்னு வேண்டர். எட்டாம் பாட்டுக்கு போவோம். அரக்கன் நெறிதர இரக்கம் எழுதினீர், பறக்கும் மிழலையீர் கரக்கை தவிர்மினே. அரக்கன் நெறிதர இரக்கம் எழுதினீர், அது ஒரு ஃப்ரேஸ். அரக்கன் அப்படின்னா ராட்சசன். சம்பந்தர் தேவரில் எட்டாம் பாட்டில் ராவணன் கைலாசத்தை தூக்கி அதன் கீழே நசுக்கப்பட்டு பலகாலம் அழுது தொழுது இறைவனை புகழ்ந்து பாடி அப்புறம் இறைவனுடைய கருணையினால நலங்கள்லாம் பெற்று நீண்ட ஆயுள், சந்திரஹாசங்கிற ஒரு வாள், ராவணன்கிற ஒரு பேர் எல்லாம் பெற்றான். அந்த வரலாற்றுடைய ஒரு ரெஃபரன்ஸ் எப்போ எட்டாம் பாட்டில் இருக்கும். அதன்படி இங்கேயே சொல்கிறார் அரக்கன் நெறிதர, அரக்கனான ராட்சசனான ராவணன் நெறிய அப்புறம் இரக்கம் எழுதினர், அப்புறம் அவன் மேலே அவனுக்கு இறங்கினீர் அப்படிங்கிறார். நெறி தர அப்படின்னாக்க நெறிய அப்படின்னு அர்த்தம். தரு அப்படிங்கிறது ஒரு ஆக்சிலரி வெர்ப் அப்படின்னு புக்கில் டிக்ஷனரியில் போட்டிருப்பா. இவை இடு விடு அப்படின்லாம் ஆக்சிலரி வெர்ப்ஸ் வரும், ஒரு மெயின் வேர்போட ரூட்டோட இதையும் சேர்த்துக்குவா. இப்போது செய்திடு, செய் அப்படின்னு சொல்லலாம், இல்லை செய்திடு அப்படின்னு சொல்லுவா. அதாவது இடுங்கிறது ஒரு சஃபிக்ஸ் அந்த வெர்போட போகும், ஆனால் தனியாக அதுக்கு ஒன்றும் மீனிங் கிடையாது. அந்த செய்ங்கிறத அப்படி சொல்கிறது. அதனால் நெறி அப்படிங்கிறது நெறிதல் அப்படிங்கிறது வெர்பு, அதுக்கு நெறி தருதல் அப்படின்னாலும் அதே தான், நெறிதல்னு தான் அர்த்தம். அதனால் நெறி தர அப்படின்னா நெறிய அப்படின்னு அர்த்தம். இந்த ராட்சசன் நெறியவும் அவர் நசுங்கினான், கைலாசத்தின் கீழே அவன் நசுங்கினான். ஏன் நசுங்கினான்? சிவபெருமான் தன்னோட கட்டவரில் வச்சு லேசாக ஊனினார், அவன் நெறிஞ்சு நசுங்கி போயிட்டான். அப்படி ராட்சசன் நசுங்கினவும் நசுங்கவும் அவன் மேலே இரக்கம் எழுதினு, அதுக்கப்புறம் அவன் பாடினா அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். அவன் பாடி வழிபட்டு அப்புறம் அதுக்கு இறங்கினார் அவர், அப்போ அவனுக்கு இறங்கி நீர் இரக்கம் எழுதினீர், அவனுக்கு இரக்கம் கொண்டீர், அவன் மேல் இரக்கம் கொண்டீர்கள். அப்படிப்பட்ட சிவருமானே பறக்கும் மிழலீர், பறத்தல் அப்படின்னாக்க ஸ்ப்ரெட்டிங் விரிதல் பறந்திருத்தல் அப்படின்லாம் அர்த்தம். இதுனா பறக்கும் மிழலீர்னாக்க புகழ் பறக்கும் மிழலீர் அப்படின்னு பொருள் புரிஞ்சுக்கணும். அதாவது எங்கும் புகழ் பரவிய, இது ரொம்ப விசேஷமான க்ஷேத்திரம், அதனால் பல ஊர்கள் பல பகுதிகளில் இருக்கிறவர்களுக்கும் திருவிழிமிழையை பற்றி தெரியும். அதனால் புகழ் பறந்த திருவிழிமிழையில் இருக்கின்ற சிவருமானே கரக்கை தவிர்மினே. கரக்கைனாக்க அது வந்து கரத்தல் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து வருது இல்லையா. இயல்வது கரவேல் அப்படின்னு ஆத்திச்சூடியில் படிச்சிருக்கோம். இயல்வதுனா நம்மளால் முடிஞ்சது, கொடுக்க முடிஞ்சது, செய்ய முடிஞ்சது. கரவேல் அப்படின்னா அதை மறைக்காத ஒழிக்காத அப்படின்னு அர்த்தம். கரத்தல் அப்படின்னா மறைச்சிக்கிறது. கங்கையை சடையில் கரந்தான் அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? சிவருமான் கங்கையை தன்னோட சடைக்குள்ள அடைச்சி வச்சிட்டோம், ஒழிச்சு வச்சிட்டோம். அதுதான் ஆழகால விஷத்தை கண்டத்தில் கறந்தார் அப்படின்னா ஆழகால விஷத்தை தன்னோட கண்டத்தில் மறைச்சி வச்சார். அப்படி மறைத்தல் அப்படிங்கிற பொருளில் கரத்தல்ங்கிறது வரும். அதோடைய எக்ஸ்டென்ஷனாக வஞ்சிக்கிறதெல்லாம் வரும். ஒருத்தன்கிட்ட ஒருத்தன் வந்து ஒன்று கேட்குறப்போ வச்சுட்டு இல்லைன்னு சொல்கிறது, உதாரணத்துக்கு சொல்கிறேன், அது ஒரு வஞ்சிக்கிறது, அது ஒரு கரத்தல் அப்படின்பா கரக்கைங்கிறது அந்த ஃப்ரேஸ் இங்கே வருது. அதனால் கரக்கை தவறுமினேன்னா நீங்கள் இப்படி வச்சுட்டு கொடுக்காமல் இருக்காதீங்கோ, அப்படி வச்சுட்டு கொடுக்காமல் இருக்கிறத செய்யாதீங்கோ, கரக்கையை தவறுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ல காசு கொடுக்க முடியும் உங்களுக்கு, ஆனால் நீங்கள் எனக்கு வாசி உள்ள காசு கொடுக்குற விஷயத்தை அந்த அந்த மாதிரி அந்த கரக்கையை தவிருங்கள், பண்ணாதீங்கோ அப்படின்னு வேண்டுறாருங்க. ஒன்பதாம் பாட்டு, அயனும் மாலுமாய் முயலும் முடியினீர் இயலும் மிழலையீர் பயனும் அருளுமே. இது திருஞான சம்பந்தர் தேவாரத்தில் ஒன்பதாம் பாட்டெல்லாம் பிரம்மாவும் விஷ்ணுவும் சிவபெருமானுடைய அடிமுடி தேடின வரலாற்றோடைய ஒரு குறிப்பு இருக்கும், அது இங்கேயும் சொல்கிறார். அயனும் மாலுமாய் முயலும் முடியினீர், இந்த அயன்னா பிரம்மா, அஜன் அஜன் சம்ஸ்கிருத வார்த்தை, தமிழில் அயன் அப்படின்னு வரும். அயனும் மாலுமாய், மால்னா திருமால் விஷ்ணு, அந்த பிரம்மாவும் விஷ்ணுவும் முயலும் முடியினீர், முயல்தல்னா முயற்சி பண்ணுறது, முடியினீர் முடினா தலை உச்சி. அதனால் பிரம்மாவும் விஷ்ணுவும் சென்று தேடிய முடியை உடையவரே. பிரம்மா முடியை தேடினார், ஆனால் விஷ்ணு பாதத்தை தேடினார். அதனால் இங்கே பிரம்மா விஷ்ணு தேடின முடியை உடையவரேனாக்க அடியையும் முடியையும் உடையவரேன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா பாட்டு வந்து ரொம்ப சின்ன சின்ன பாட்டு, அதனால் இதுக்குள்ளே இவ்வளோதான் சொல்ல முடியும். அதனால் செய்யுள்ள சில சமயம் நம்ம என்ன சொல்லியிருக்காலும் அதுலேருந்து அவள் சொல்லாமல் விட்டு போன விஷயத்த நம்ம புரிஞ்சுட்டு பொருள் கொள்ளணும். அதனால் பிரம்மாவும் விஷ்ணுவாக தேடின திருவடியையும் திருமுடியையும் உடையவரே இயலும் மிழலையீர் இல்லையா, இது பிரம்மா விஷ்ணுவுக்கு அடைய முடியாதவராக இருந்தார் இல்லையா. அவள் பிரம்மா விஷ்ணு அடைய முடியும் தேடப்போனால் அவளால் கண்டுபிடிக்க முடியல, அவர்களால் அடைய முடியாதபடி அறியவராக இருந்தார். ஆனால் அடியவர்களுக்கு இயலும் மிழலையீர், அடியவர்களுக்கு ரொம்ப எளிதில் அவன் எளியவன், அவன் அடியவர்களால் எளிதில் அடையப்படுபவன் இல்லையா. ஒரு பக்தன் உள்ளன்போட வழிபட்டாக்க இறைவன் அவன் தேர்ந்து வருவர். பெரிய புராணத்தில் பார்க்குற கதைகள் எல்லாம் அதுதான், வரலாறுகள் எல்லாமே அதுதான். இளையான்குடி மாறநாயனார் அவர் வீட்டை தேடி சிவருமான் போய் எனக்கு சாப்பாடு போடுன்னு போகிறான். திருத்தொண்ட நாயனார் இறைவன் அவர் வீட்டை தேர்ந்து போகிறான். அதன்படி அடியார்கள் உண்மையோட பக்தியோடு இருக்கிறவர்களை சிவருமான் தேடிட்டு வருவாங்கிறதுக்கு அது ஒரு உதாரணங்கள் இதெல்லாம். அதேமாரி கண்ணப்பரோட பக்தி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதனால் அப்படி அடியவர்களால் எளிதில் அடையப்படுபவன் சிவருமான். அதனால் இயலும் மிழலி, இயல்தல்னா டு பி பாசிபிள், டு பி ஈஸின்னு வச்சுக்கலாம். அதனால் இயலும் மிழலீர்னா எல்லாராலும் எளிதில் அடையப்படும், அடியவர்களால் எளிதில் அடையப்படும் திருவிழிமிழை பெருமானே அப்படின்னு பொருள் கொள்ளலாம். பயனும் அருளுமே, முன்னாடி ஒரு பாட்டில் பேரும் அருளுமேன்னு சொன்னார் இல்லையா, அது மாதிரி இங்கே பயனும் அருளுமே. அது என்ன பயனும் அருளுமே, நான் நல்ல காசு வேணும் அதுக்கு தான் பாடின்ட்டுருக்கேன், அதோட விட்டுறாதீங்கோ. பயனும் அருளுமேன்னா இந்த என்ன பயன், இந்த பிறவியின் பயன். பிறவி பயன் என்ன, புருஷார்த்தங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த புருஷார்த்தம் படி கடைசியில் மோட்சம் வேணும். நம்ம பிறவியின் பயன் இறைவன் அடைவது முக்தி, அதனால் எனக்கு முக்தியும் கொடுங்கோ எங்களுக்கு அப்படின்னு கேட்குறார். பிறவியின் பயனையும் அருளுங்கோ அப்படின்னு, அது ஒன்று. ஆஃப்கோர்ஸ் நேரடியான பொருள் இருக்கு இல்லையா, இங்கே காசு கொடுக்குறீள், அந்த காசுடைய பயன் என்ன, நாங்கள் உணவு பொருள்கள்லாம் வாங்கி சாப்பிடணும், அடியவர்கள்லாம் சாப்பிடணும், காசோடைய பயனானது அடியவர்கள் உண்பது. அப்படி அடியவர்களுக்கு உணவு விடுவது வந்து நேரத்தோடு உணவுடணும், நேரம் கழிச்சு உணவு விட்டாக்க கஷ்டம் இல்லையா. அதனால் கொடுக்குற காசுடைய பயனை நாங்கள் முழுமையாக அடையணும்னா நல்ல பயன் அடையக்கூடிய காசு கொடுங்க அப்படின்னு பொருள் கொள்ளலாம். அதாவது பாட்டுகளில் பாடல்களில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று, பார்த்தாக்க நமக்கு ஒரு பொருள் தெரியும், அதை ஆழ்ந்து சிந்திச்சா நமக்கு இன்னும் சில நுணுக்கங்கள் இன்னும் உள்ளர்த்தங்கள்லாம் புரியலாம். அதனால் நான் சொல்கிறது ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவில் நேரடியான பொருள், நீங்கள் சிந்திச்சு பார்த்தேன்னா உங்களுக்கு இன்னும் வேறு சில பொருள்களும் இதில் பொதிந்திருக்கிறது உங்களுக்கு புரியக்கூடும். அதான் ஒன்பதாம் பாட்டுக்கு நேரடியான பொருள். பத்தாம் பாட்டுக்கு போவோம். பறிகோள் தலையினார் அறிவது அருகிலார் வெறிகோள் மிழலையீர் பெறிவது அரியதே. பத்தாம் பாட்டு சம்பந்தர் தேவாரத்தில் கண்டனம் இருக்கும். அந்த காலத்தில் சைவ மதத்தையும் வைதிக மதத்தை நிந்திச்சுண்டு இருந்தா, அதனால் இந்த பத்தாம் பாட்டில் அவர்கள் சொல்கிறத காதில் போட்டுக்காதீங்கோ அப்படின்னு சொல்கிறப்போ அவர்களுடைய பழக்க வழக்கங்கள்லாம் நிறைய குறிப்பிடுவர். அந்த காலத்தில் ஜெயினர்கள் என்ன பண்ணார்கள், பௌத்தர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அவருடைய பழக்க வழக்கங்கள் என்ன, சம்பிரதாயங்கள் என்ன, தத்துவ கோட்பாடுகள் என்ன, அதெல்லாம் அங்கங்கே பாட்டில் ரெஃபரன்ஸாக வரும் அவளுடைய அட்ஜெக்டிவாக. அது மாதிரி இந்த இடத்துல பறிகோள் தலையினார், அதனால் பறிகோள் தலையினார், ஜெயினர்கள் அவர்களுடைய பழக்க வழக்கங்கள், அவர்களுடைய சம்பிரதாயங்கள்லாம் பார்த்தோம்னா, இந்த ஜெயின துறவிகள்லாம் தங்களோட தலைமையில தாங்களே ஒவ்வொரு மயிலாக பிடிச்சி பிடிச்சி பிச்சை எடுத்துக்குவா, அப்படி ஒரு வழக்கம் உண்டு அவளுக்கு. பார்க்கலாம், அது யூடியூப்ல கூட நீங்க பார்க்கலாம், சில துறவிகள் பண்றத யூடியூப்ல பார்த்துருக்கேன் நான். அதுக்கு வந்து கோலோலுஞ்சனமும் அது மாதிரி ஏதோ சொல்லுவா, தங்களோட தலைமையில இப்படி விரலால ஒரு ரெண்டு மூணு மயிறு பிடிச்சிக்குவா, அதை பிடுங்குவா, பிடுங்கி ஒரு தட்டில் போட்டுருவா. அது மாதிரி தலையில் இருக்கிற மயிரெல்லாம் தன்னோட தலைமையில தானே பிடுங்கி பிடுங்கி அப்படிதான் அவள் தலை மொட்டையாகும். அது ஒரு அவளுக்கு வந்து ஒரு தவமா செய்யக்கூடிய ஒரு விஷயம். அதான் இங்க சொல்ற பரிகோள் தலையினார்னா, பறிக்கப்பட்ட தலைமையிலே தாங்களே பறித்து கொண்ட, அப்படி பறித்து கொள்ளப்பட்ட தலைமையுடைய தலையை உடையவர்கள், அது சமணர்கள் அப்படிப்பட்டவர்கள். அதனால தங்களோட தலைமையில தாங்களே பித்து கொண்டு மொட்டையா இருக்கிற தலையுடைய ஜெயினர்கள் அறிவது அறிகிறார் அப்படின்னா, எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை அவர்கள் அறியாதவர்கள். அது என்னது அறியத்தக்கதுன்னாக்க, அறிய வேண்டியது தத்துவங்கள், இறைவன் யார், அவனுடைய தன்மை என்ன, அவனை எப்படி அடையிறது, அதெல்லாம் அறிய வேண்டிய விஷயங்கள். அதெல்லாம் அவர்கள் சரியா அறிஞ்சிக்காம தெரிஞ்சின்றிருக்கா அப்படிங்கிறார். அறிவது அறிகிறார், எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுக்காம இருக்கார்கள், அறிய மாட்டார். கிலார் அப்படின்னாக்க, கில் அப்படின்னாக்க இயலுதல் அப்படின்னு அர்த்தம். அறிகிலார்னா அறிய மாட்டாதவர்கள், அறியாதவர்கள்னு அர்த்தம். அதனால அப்படின்னா ஜெயினர்களால் பறித்து கொள்ளப்பட்ட தலைமையில பறித்து கொள்ளும் ஜெயினர்களால் அறியப்படாதவரே அப்படின்னு அர்த்தம் அந்த முதல் ரெண்டு அடிக்கு. அந்த பத்தாம் பாட்டில் பொதுவாக கண்டிப்பார். அதனால ஜெயினரை மட்டும் சொன்னாலும் பௌத்தர் அதில் கண்டிச்சுதான் நம்ம புரிஞ்சுக்கலாம். வெறிகொள் மிழலையீர், வெறி அப்படின்னாக்க வாசனைன்னு அர்த்தம். பல அர்த்தங்கள் உண்டு இல்லையா. வெறி அப்படின்னாக்க பயங்கர கோபம் வந்துடுத்து, என்ன செய்யறோன்னு தெரியாம ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கிறது, இல்லைன்னா இப்போ நாய்க்கு வெறி பிடிச்சிடுது அப்படின்பா, அது மாதிரி இருக்கிறது ஒரு வெறி. ஆனால் வெறி அப்படின்னு பூவுக்கு வர்றப்ப வாசனைன்னு அர்த்தம். அதனால வெறிகொள் மிழலையீர் அப்படின்னா வாசனை கமழ்கின்ற திருவிழிமிழை அங்கே இருக்கின்ற சிவருமானே. அதனால் வாசனை கமழ்கின்ற திருவிழிமிழை, அங்கே சுற்றி சோலைகள் இருக்கு, அந்த சோலைகளில் பலவிதமான புஷ்பங்கள் இருக்கு, அந்த புஷ்பங்களோட வாசனை காற்றுல வர்றது. அதனால அந்த ஊரில் வாசனை கமிழ்ந்து கொண்டு இருக்கிறது. இந்த சோலை பூஞ்சோலைகள்லேருந்து வர்ற வாசனை, நந்தனவனங்கள்லேருந்து வர்ற வாசனை அப்படி கமிழ்ந்துட்டு இருக்கு. எல்லார் வீட்டு வாசல்லையும் பூச்செடிகள் இருக்குது, கோவிலை சுற்றி பூச்செடிகள் இருக்குது, அதனால பூவோட வாசனை வருது. நமக்கு இப்போ ஸ்ப்ரிங் டைத்தில் அமெரிக்காலலாம் நீங்கள் நடந்து போனோம்னா உங்களுக்கு தெரியும், பல மரங்கள் அப்படியே பூத்து குலுங்கும். சில மரங்களோட பூவோட வாசனை நமக்கு ஸ்ட்ராங்காக தெரியும், அப்படி ஃபுட்பாக் சைட் வாக்கில் நடந்து போகிறப்பே அந்த பூவோட வாசனை நமக்கு மூக்கில் வந்து அடிக்கும். அது மாதிரி அங்கே அவ்வளோ பூச்செடிகள் இருக்குது, அது மல்லிகை, இந்த மாதிரி பலவிதமான பூச்செடிகள், அதோட வாசனை வர்றது. அப்படி வாசனை கமழ்கின்ற திருவிழிமேளையில் இருக்கிற சிவருமானே, பிரிவது அறியதே. பிரிவது அப்படின்னா உண்மை விட்டு நீங்குவது, அறியது எங்களால் முடியாது அப்படின்னா, நாங்களாம் அடியவர்கள், நாங்கள் என்றும் உம்மை பிரியாமல் இருக்கின்றோம், அதனால் எங்களுக்கு நீ நல்ல காசு கொடுன்னு இம்ப்ளிகேஷன் புரிஞ்சுக்கணும் நம்ம. இதுதான் பத்தாம் பாட்டுக்கு நேரடியான பொருள். பதினோராம் பாட்டு, காழி மாநகர் வாழி சம்பந்தன் வீழி மிழலை மேல் தாழும் மொழிகளே. இது திருக்கடைக்காப்பு பாட்டு. இதில் இந்த சீர்காழியில் அவதரித்த திருஞான சம்பந்தனாகிய நான் இந்த ஊரில் இருக்கிற சுவாமி மேலே பாடின பதிகம் இது. இந்த பாடுறவர்களுக்கு இந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு பொதுவாக சொல்லுவார். அதுதான் இந்த திருக்கடைக்காப்பிலையும் இருக்கு. காழி மாநகர் வாழி சம்பந்தர், அது தன் பாடிய தன்னை பற்றி சொல்றார். காழி மாநகர், சீகாழியில அவதரித்தவன், காழி மாநகர் வாழி. வாழி அப்படின்னாக்க பொதுவாக வாழ்க அப்படின்னு ஒரு அர்த்தம். ஆனால் இந்த இடத்துல எனக்கு என்ன புரிஞ்சதுனாக்க, காழி மாநகர் வாழி அப்படிங்கிறது ஒரு ஃப்ரேஸ், அதில் இது ஒரு வாழிங்கிறது பெயர், இது காழி மாநகரில் வாழ்பவன் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். எப்படி அப்படின்னாக்க, தேவாரத்தில் பார்த்துருக்கோம் விரை சூடி விடை ஏறி அப்படின்னு வரும். இது பார்த்தாக்க ஒரு வினையச்ச மாதிரி தெரியும், அப்படி விடையில் ஏறி எங்கேயோ போகிறார் அப்படின்னு, விடை ஏறி அப்படின்னு. ஆனால் அது பெயர் சொல்லாமல் இருக்கும், அது எப்படின்னா விடையில் ஏறுபவன் அப்படிங்கிறது விடை ஏறி. மதிசூடி அப்படின்னா மதியை சூடுபவன், சந்திரசேகரனுங்கிறதுக்கு மதிசூடி, அதெல்லாம் அப்படி பெயர், அதெல்லாம் நவுன் அது. அதனால் வாழி அப்படிங்கிறது இந்த இடத்துல வாழ்பவன் அப்படிங்கிற நவுன் அது. அதனால் காழி மாநகர் வாழி அப்படின்னா காழி மாநகர சீர்காழியில் வாழ்கின்றவன், சம்பந்தன், திருஞான சம்பந்தன் அப்படிப்பட்ட நான் வீழி மிழலை மேல், திருவிழி மிழலில் மேலே தாழும் மொழிகள் அப்படின்னா அதை பணிந்து பாடிய பாடல்கள் இவை. சிறுகாழியன் நகரில் வாழ்கின்றவனாக திருஞான சம்பந்தனாகிய நான் இந்த திருவிழி மிழலை மேலே பணிந்து பாடிய பாடல்கள் இவை. அதான் இந்த நாலு அடிக்க அர்த்தம். தாழ்தல் அப்படின்னா விழுந்து வணங்குதல், பணிதல், வணங்குதல், வழிபடுதல்னு அர்த்தம் தாழ்தல். மொழினா சொல், பாட்டு எல்லாம் மொழி. அதனால சீர்காழில் வாழ்கின்ற சம்பந்தனாகிய நான் திருவிழிமேளை மேலே பணிந்து பாடிய பாடல்கள் இவை அப்படின்னு சொல்லிருக்கார். இதுக்கு பாடுறவாளுக்கு என்ன பலன் கிடைக்கும்னு சொல்லலை வெளிப்படையா. ஆனால் நம்ம புரிஞ்சுக்கணும், அவர் பாடினது குற்றமில்லாத நல்ல காசு கிடைக்கிறதுக்கு, இதை பாடுபவர்களுக்கு அது மாதிரி நல்ல காசு கிடைக்கும், அது ஒரு பக்கம். ரெண்டாவது பேரும் அருளுமே அப்படின்லாம் சொல்கிறார் நடுப்புற, அதனால் அவர்களுக்கு முக்தியும் கிடைக்கும் இந்த பதியத்தை பாடினா அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. அதனால் இதுதான் இந்த பதியத்துக்கு நேரடியான பொருள். இந்த இரவில் நிறைவு செஞ்சு வேற ஒரு பதியத்தோடு பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம்